சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் 34 அத்தியாயம் மந்திராலோசனை. கிளேசியஸின் பழைய அறையில் நிலக்கழியை விட்டு தனது அறைக்கு வந்த பின்பும் கடல்வேந்தன் உறக்கம் பிடிக்காமல் கட்டிலில் படுத்து கூரையை நோக்கி ஏதோ சிந்தனை வயப்பட்டுக் கொண்டிருந்தான். தான் மட்டும் இஷ்டப்பட்டிருந்தால் நிலக்கழியை இன்று பூரணமாக அடைந்திருக்க முடியும் என்று நினைத்த கடல்வேந்தன் ஏன் அப்படி அடையவில்லை? காரணம் கோழைத்தனமா என்று தன்னைத்தானே வினவிக் கொண்டான். இல்லை, காரணம் கோழைத்தனமல்ல, சேரவம்சத்தின் நெறியின் பலம் என்னை கட்டுப்படுத்திவிட்டது. கடைசி நிமிடத்தில் எனக்கு மயக்கத்தை நீக்கி சுய உணர்வை அழித்து விட்டது என்று சமாதானமும் செய்து கொண்டான். இருப்பினும் அத்தனை நேரம் அந்த அழகியை அணைத்தது முதலிய புற இன்பங்களை எல்லாம் நினைத்து உள்ளகாங்கிதமே அடைந்தான். அந்த நினைப்பிலேயே உறங்கிவிட்டவன் காலையில் நீண்ட நேரம் எழுந்திருக்கவே இல்லை. நிலக்கள்ளி வந்து கதவை தட்டிய பிறகுதான் சிறிது சுரணையை காட்டி யாரது என்று அதட்டலாக வினவினான். பதில் நிலக்கள்ளியிடமிருந்து வரவில்லை. அவள் கண்ணை காட்ட பக்கத்தில் இருந்த மாலுமியே பேசினான். உப தளபதி யார் வந்திருக்கிறார்கள் என்று. கதவுக்கு வெளியே நின்ற நிலக்கள்ளி, கும்பகர்ணரே எழுந்திரும், இல்லாவிட்டால் என்று சினத்தை காட்டினாள் நிலக்கள்ளி. இல்லாவிட்டால் என்ன செய்து விடுவாய் என்று உள்ளே இருந்து சீறினான் கடல்வேந்தன். ஊர்கொடாரியை கொண்டு கதவை பிளந்து விடுவேன் என்று நிலக்கள்ளி இன்னொரு முறை கதவை பலமாக தட்டினாள். கதவை நெருங்கி நின்று தோளால் அதை ஒருமுறை இடிக்கவும் செய்தாள். அந்த சமயத்தில் முக்கி முனகி கொண்டு கட்டிலில் இருந்து எழுந்து வந்த கடல்வேந்தன் திடீரென்று கதவை திறக்கவே உட்புறமாக விழவும் இருந்தாள். அவளை விழாமல் கட்டி பிடித்துக் கொண்ட கடல்வேந்தன், உப தளபதி, தாங்கள் கதவை அணைத்தார் போல நின்றிருக்க கூடாது என்று கூறி புன்முறுவலும் செய்தான். அப்பொழுது அவன் தன்னை விடாததையும் அணைத்த வண்ணமே நின்றதையும் அதை பார்த்த இரண்டொரு மாலுமிகள் புன்முறுவல் செய்து தலையை வேறுபுறம் திருப்பிக் கொண்டதையும் கவனித்த நிலக்கொள்ளி, தளபதி, உங்களை பார்த்து மாலுமிகள் சிரிக்கின்றார்கள் என்றாள் கோபத்தோடு. அவன் பிடியில் இருந்து விடுபடவும் முயன்றாள். கடல்வேந்தன் அவள் சொற்களை கேட்டான், தத்தளிப்பையும் கவனித்தான். நம்மை என்று சொல் உப தளபதி என்று உத்தியோக முறையை கைவிடாது பேசவும் செய்தான். நம்மையா? வியப்போடு அவனை நோக்கி வினவினாள் நிலக்கள்ளி. ஆமாம், என்னை பார்த்து எதற்காக நகைக்க வேண்டும்? நாம் இருக்கும் நிலையில் நம்மை பிரித்து நினைக்கவோ நகைக்கவோ முடியாது.
ஏன்?
நாம் ஒரு புதுமை.
புதுமை என்ன இதில்?
இதுவரை பெண் உப தளபதி எந்த மரக்களத்திலும் கிடையாது. இங்கு நீ இருக்கிறாய். தவிர எந்த தளபதியும் உப தளபதியை அணைத்துக் கொண்டதும் கிடையாது என்று கூறி நகைத்தான் கடல்வேந்தன். அவன் நகைத்ததால் சீற்றமும், மாலுமிகள் தங்களை அரைகுறையாக பார்த்து பார்த்து திரும்பிக் கொண்டதால் சங்கடமும் அடைந்த நிலக்கள்ளி அவனிடம் இருந்து திமிரிக் கொண்டு அறைக்குள்ளே நுழைந்து விட்டாள். நுழைந்ததும் திரும்பி, அறையை நான் சரி செய்கின்றேன், நீங்கள் சென்று நீராடி வாருங்கள் என்று கூறினாள். சொன்னதோடு நில்லாமல் உள்ளே இருக்க ஒரு பெரிய துண்டையும் எடுத்து அவன் தோளில் மீது விழும்படியாக விட்டெறிந்து அவனை வெளியே தள்ளி கதவையும் மூடிவிட்டாள். பலவந்தமாக வெளியே அனுப்பப்பட்ட கடல்வேந்தன் நீராட அறையை நோக்கி நடந்தான். அவன் குறிப்பை அறிந்த மாலுமிகள் அவனுக்கு முன்பாக அந்த அறைக்கு ஓடி நீராட நன்னீர் குடங்களை எடுத்து வந்தார்கள். பல் துளக்கி முகம் கழுவி நன்றாக நீராடிய கடல்வேந்தன் துண்டை மட்டும் இடையில் கட்டி கொண்டு கப்பலின் தளத்தில் நடந்து சென்றான். அவன் துண்டு மட்டும் கட்டி காலை காற்றில் பரந்த குழல்களோடும், வெயில் கிளம்பிவிட்டதால் அது பட்டு பலபலத்த வஜ்ர தேகத்தோடும், இரும்பு தூண்கள் போன்ற உலக்கை கால்களோடும் வருவதை தளபதி அரை வாயிலில் இருந்தே கவனித்த நிலக்கள்ளி அவன் முரட்டு அழகையும் அனாயாச நடையையும் கண்டு பிரமித்தாள். அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் பௌருஷம் ஒளிவிடுவதைக் கண்டு அப்பேற்பட்டவன் தன்னிடம் மையல் கொண்டதை எண்ணி பெருமை முகத்தில் நிலவ, பெருமிதம் இதழ்களில் உலாவ அழகிய புன்சிரிப்போடு அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். அவன் அறைக்கு வந்ததும் அவன் உள்ளே செல்ல வழிவிட்டு விலகி நின்றாள். உள்ளே சென்றதும் தானும் உள்ளே சென்று கதவை தாளிடவும் செய்தாள். அறையில் இருந்த நிலையை பார்த்து கடல்வேந்தன் பிரமிப்பின் எல்லையை அடைந்தார். கட்டிலின் பஞ்சனை நன்றாக சுருட்டப்பட்டிருந்தது. அவனது புத்தாடைகள் சீராக மடிக்கப்பட்டு தனியாக ஓர் ஆசனத்தின் மீது வைக்கப்பட்டும் அவன் தலை சீவி முகம் துடைத்து திலகமிடுவதற்கு வேண்டிய அலங்கார பொருட்களும் தகளியும் சித்தமாக எடுத்து வைக்கப்பட்டும் இருந்ததையும் கவனித்த கடல்வேந்தன் புருஷன் வாழ்வுக்கு பெண்ணின் உதவி எத்தனை அவசியம் என்பதை புரிந்து கொண்டார். அந்த நினைப்பினால் ஏற்பட்ட திருப்தியினால் வேகமாக புத்தாடை புனைந்து திலகமும் இட்டுக் கொண்டதும் நிலக்கள்ளி அவன் ஈரத்துண்டை எடுத்துக் கொண்டு வெளியே சென்று அதை பிழிந்து கொடியொன்றில் உலர்த்தி வந்தாள். உள்ளே வந்த நிலக்கள்ளியை கேட்டான் கடல்வேந்தன், இதெல்லாம் பனிமக்கள் வேலை அல்லவா என்று.
ஆம் என்றாள் நிலக்கள்ளி.
அப்படியானால் துணி உலர்த்தும் வேலையை நீ ஏன் செய்ய வேண்டும் என்று மறுபடியும் கேள்வியை தொடுத்தான் கடல்வேந்தன்.
உங்களுக்கு நான் தான் பணியாள் என்று நிலக்கள்ளி சொன்னாள்.
நீ உப தளபதி என்று சுட்டி காட்டினான் கடல்வேந்தன்.
ஆம் இப்பொழுது என்று நிலக்கள்ளி முறுவல் கொண்டாள். என்ன சொல்கின்றாய் உபதளபதி? கடல்வேந்தன் உணவினான். நேற்றிரவு நீங்கள் என்னை உபதளபதியைப் போலவா நடத்தினீர்கள் என்று கேட்ட நிலக்கள்ளி சற்று பெரியதாகவே நகைத்தாள். அவன் முகத்தில் வேட்கையின் சாயை படர்ந்தது. சரி, கதவை சாத்து என்று உத்தரவிட்டான். எதற்கு என்று வினவினாள் அவள். மந்திர ஆலோசனை நடத்தப் போகின்றேன் என்றான் கடல்வேந்தன். அப்படியானால் சரி என்று நிலக்கள்ளி வெளியே எட்டி பார்த்து பாய்மரங்களின் அடியில் நின்ற இருவரை வரும்படி குரல் கொடுத்தாள். கடல்வேந்தன் அவளை தடுக்க முயன்றும் முடியாததால் அவர்கள் எதற்கு என்று கேட்டான். இந்த மரக்களம் போரில் இறங்க போது இதை திசை திருப்ப வேண்டியவர் சுக்கான் பிடிப்பவர். மற்றொருவர் உங்கள் உத்தரவுப்படி மாலுமிகளை இயக்க அம்புகளையும் வேல்களையும் வீசும் கடமையை செய்பவர் என்று கூறினாள். அவள் அழைப்பை ஏற்று அறைக்கு வந்த இருவரையும் ஆசனங்களில் உட்கார வைத்து அறை கதவை மூடினாள். தளபதி மந்திராலோசனை செய்ய உங்களையும் வரவழைத்தார் என்றும் கூறினாள். கடல்வேந்தன் தொறுமையையும் அவன் திடீர் என்று குணம் மாறும் தன்மையையும் அன்றுதான் புரிந்து கொண்டாள் நிலக்கொள்ளி. அவர்கள் எதிரே கடல்வேந்தன் கட்டிலில் உட்கார்ந்ததும் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த படுக்கை மீது உட்கார்ந்தால் நிலக்கள்ளி. கடல்வேந்தன் கண்கள் அவளை நோக்கி கடுமையோடு திரும்பின. உபதளபதி உட்கார வேண்டிய இடமோ முறையோ இதுவல்ல என்று அவன் சொற்களிலும் அதிகாரம் இருந்தது. நிலக்கள்ளி வியப்பின் வையப்பட்டாள். திடீர் என்று கடல்வேந்தன் முகபாவமும் பேச்சும் மாறிவிட்டதைக் கண்டு குழப்பமும் அடைந்தாள். அந்த குழப்பத்தை கவனிக்கவே செய்த கடல்வேந்தன், உபதளபதி அதோ அந்த ஆசனத்தில் அமருங்கள், கடற்பகுதியிலும் நிர்வாக நியமங்கள் உண்டு என்று தூர இருந்த ஓர் ஆசனத்தை சுட்டி காட்டினான். பிரம்மை பிடித்த இதயத்தோடு அவன் காட்டிய ஆசனத்தில் நிலக்கள்ளி உட்கார்ந்ததும் கடல்வேந்தன் மற்ற இரு மரக்கள அதிகாரிகளையும் நோக்கி, கடல் வீரர்களே, இந்த கூட்டத்தை நான் பிற்பகல் கூட்டுவதாக இருந்தேன். உபதளபதி சற்று அவசரப்பட்டு விட்டார்கள், இருப்பினும் பாதகமில்லை என்று தொடங்கி மேற்கொண்டு பேச முற்பட்டான். நாம் இங்கு வந்து இரு வாரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. உபதளபதியை அவரது தந்தையிடம் ஒரு வாரத்தில் ஒப்படைப்பதாக செய்தி அனுப்பியிருந்தேன். அந்த கெடு தாண்டி போய்விட்டது. இருப்பினும் அதிக காலம் கடத்துவது தவறு. கெடுவை மாற்றியோ மீறியோ கடல்வேந்தன் நடந்து கொண்டது கிடையாது. நாளை இங்கிருந்து நாம் நங்கூரம் எடுத்து செல்கின்றோம். வந்த போது தனியாக வந்தோம், போகும் போது தனியாக போக மாட்டோம். இந்த துறைமுகத்தில் உள்ள மரக்கலங்களில் மூன்று நம்மோடு வரும். இந்த நான்கு மரக்கலங்களையும் நிர்வகிப்பதும் இந்த தலைமை மரக்கலத்தின் செய்கைகளை அறிந்து அவற்றை நடத்த நமது முறைகளை அந்த மரக்கலங்களின் தலைவர்களுக்கும் போதிப்பதும் நமது கடமையாகும் என்று சொல்லி மற்றவர்களையும் நோக்கினான். கப்பலை திசை திருப்பும் மாலுமி கேட்டான்,
மற்ற மரக்கலங்களின் தளபதிகள் தாங்கள் சொல்வதை கேட்பார்களா என்று?
கேட்பார்கள் உறுதியோடு சொன்னான் கடல்வேந்தன்.
கேட்காமல் இருக்க முடியாது. சேர நாட்டு கடற்படைக்கு கடல்வேந்தனை தலைவராக மன்னர் நியமித்திருக்கின்றார்
என்று பெருமையோடு சொன்னாள் நிலக்கள்ளி. இந்த செய்தியால் அதிர்ச்சி அடைந்த இரு மாலுமிகளும் அப்படியா என்று வினவினார்கள். ஆம், அந்த சுமையை என் மீது திணித்திருக்கின்றார் சேரர் பெருமா என்று சொன்ன கடல்வேந்தன், கடல் வீரர்களே, இன்று மற்ற மரக்கலங்களின் தலைவர்களையும் துறைமுக தலைவனையும் இங்கு வரவழைக்கின்றேன். பிற்பகல் இங்கு அவர்கள் நம்மையும் நாம் அவர்களையும் புரிந்து கொள்ளவும் வசதியளிக்க இங்கு கூடுவோம் என்று கூறி அவர்கள் போகலாம் என்பதற்கு அறிகுறியாக கடல்வேந்தன் கட்டிலில் இருந்து எழுந்தான். அவர்கள் சென்றதும் நிலக்கள்ளியிடம் ஓர் ஓலை எழுதி கொடுத்து, நீ போய் துறைமுக தலைவரிடம் இதை கொடு, மற்ற மரக்கல தலைவர்களோடு பிற்பகல் இங்கு வர சொல் என்று உத்தரவிட்டான். நிலக்கள்ளி சிறிதும் தாமதியாமல் கரைக்கு சென்றாள். அன்று பிற்பகல் கடல்வேந்தன் உத்தரவுப்படி அந்த மரக்கலத்தில் கூட்டம் நடந்தது. மற்ற மூன்று தலைவர்களுக்கும் தனது மரக்கலத்தை அவர்கள் தொடர்ந்து வர வேண்டிய முறைகளை எடுத்துரைத்த கடல்வேந்தன், நாளை காலையில் நாம் தொண்டி துறைமுகத்தில் இருந்து புறப்படுகின்றோம் என்றான். மற்ற மரக்கல தலைவர்களில் சற்று முதியவனாக காணப்பட்டவன் ஒருவன் கேட்டான், எந்த இடத்துக்கு என்று? கடல்வேந்தன் உத்தரவுக்கு இதுவரை யாரும் காரணம் கேட்டது கிடையாது. போகும் திசை இடம் எதையுமே கேட்டது கிடையாது. கேட்டு பதவியில் அடுத்த வினாடியில் இருந்தவர்களும் கிடையாது. இது நினைவிருக்கட்டும். உங்கள் மூன்று கப்பல்களுக்கு நமது செய்கைகளை சொல்லிக் கொடுக்க எனது இந்த இரு அதிகாரிகளும் உப தளபதியும் வருவார்கள். இதை சர்வசாதாரணமாக சொன்னான் கடல்வேந்தன். ஆனால் அந்த சாதாரணத்துக்குள் உறுதி பூரணமாக ஊடுருவி இருந்ததை மற்ற மரக்கல தளபதிகள் உணர்ந்தார்கள். கடைசியாக துறைமுக தலைவனை நோக்கிய கடல்வேந்தன், தலைவரே, நாளை காலையில் நான் பயணமாகின்றேன். தொண்டியை காத்து நிற்க இங்குள்ள நான்கு மரக்கலங்களில் ஒன்றை மட்டும் விட்டு போகின்றேன், மற்ற மூன்றும் என்னோடு வரும் என்று தெரிவித்தான். துறைமுக தலைவன் தலை வணங்கி விடைபெற்று சென்றான். மறுநாள் விடியற் காலையில் தன்னோடு புறப்பட வேண்டிய மற்ற மூன்று மரக்கலங்களுக்கும் நிலக்கள்ளியையும் மற்ற இரு அதிகாரிகளையும் அனுப்பி வைத்தான். நிலக்கள்ளியை அனுப்பும் முன்பு அவளோடு நீண்ட நேரம் பேசினான். அவளுக்கு நூல் ஏணியை அவனே இறக்கிவிட்டு, சொன்னதை நினைவில் வைத்துக்கொள், மிகுந்த எச்சரிக்கையோடு இரு என்று எச்சரித்து அனுப்பினான். வெள்ளி முளைத்தது. கடல்வேந்தன் மரக்கலம் நங்கூரம் எடுத்து
தொண்டி துறைமுகத்தை விட்டு வெளியே ஊர்ந்தது. மற்ற மூன்று மரக்கலங்களும் அதை தொடர்ந்தன. தளத்திலேயே நின்று கொண்டிருந்த கடல்வேந்தன் தன்னை தொடர்ந்து வந்த மற்ற மூன்று மரக்கலங்களையும் முற்று பார்த்து கொண்டே இருந்தார். அவன் முகத்தில் என்ன காரணத்தினாலோ சந்தேகம் விரவி கிடந்தது.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.